வணக்கம். செங்கிஸ்கான் அப்படிங்கிற நூலை பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், எனக்கும் வரலாறுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. அது என்னோட உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா வந்து என்னோட எஸ்எல்சி மார்க் ஷீட்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும், ஹிஸ்டரி எவ்வளவு மார்க்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இது வந்து முகிரா இந்த புக்கை வந்து நான் ஒரு கொஞ்சம் பயத்தோடு தான் அப்ரோச் பண்ணேன். முதல்ல எப்படின்னா என்னோட ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சுத்தமா ஜீரோ அப்படிங்கிறதுனால இந்த புக்கை புரியுமா புரியாதா, அதை பத்தி என்னால பேச முடியுமா, இந்த புக்கு வந்து எனக்குள்ள என்ன சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படுத்துச்சு, இதை பத்தி எந்த விஷயம் எனக்கு ஒன்றுமே தெரியல. இதெல்லாம் கூட நான் வந்து ஒரு அட்டம் பண்ணேன். அது எப்படின்னா முதலே புரிஞ்சு போச்சு, ஆக்சுவலா முகிலுக்கு வாட்ச ஹிஸ்டரி டீச்சர் ரொம்ப நல்லா உங்களா இருக்கு, பண்டாசம் ரொம்ப அற்புதமா இருக்கு, நிறைய விஷயத்தை தகவல் சேகரிச்சிருக்காரு, நிறைய தேடி நிறைய இதுல வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதை பத்தி நிறைய ஒரு சிஸ்டமேட்டிக்கா டேட்டா கலெக்ட் பண்ணி அதை பத்தி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா அதை வந்து டேட்டா கலெக்ட் பண்ணிருக்காரு, ஆனா அந்த புக்கை வந்து எப்படி பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் ஒரு நல்லா இருக்கு. அதாவது ஹிஸ்டரி பத்தி எனக்கு எந்த விதமான முன்னேற்பு இல்லாம படிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அறிமுகத்தை வந்து நான் வந்து ஒரு அஞ்சு பாட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். என்னன்னா இந்த புக்கு வந்து எதை பத்தி பேசுது, அதை வந்து எப்படி பேசுது, பேசுற விஷயம் நம்ம வந்து புடிச்சிருக்கா, புரியுற மொழியில இருக்கா, இந்த புக்கில் பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன, இந்த அஞ்சு பாட்டை பத்தி பேசினா ஓரளவு உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த புக்கு எதை பத்தி பேசுறது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இதை பத்தி பேசுனா செங்கிஸ்கான், செங்கிஸ்கான் எப்படின்னா ஒரு காலேஜ் டேஸ்ல ஸ்கூல் டேஸ்லாம் படிச்ச கேள்விப்பட்ட விஷயம் வச்சு பார்த்தா அவன் வந்து ஒரு கொடுங்கோர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தான் வந்து எனக்கு இருந்தது. ஹிட்லர் மாதிரி, முசோலினி மாதிரி, அது மாதிரியான ஒரு இமேஜ் தான் எனக்குள்ள மத்தவங்களோ மத்த ஊடகத்திலயோ இல்ல மத்த டெக்ஸ்ட் புக்ஸ்லயோ அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா வந்து இந்த புக்கை ஆரம்பிக்கிறப்போ எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேக்ரவுண்ட், அதாவது ஏசியால வந்து இருக்கிற ஏசியால யூரோப்பில் இருக்க ஒரு 1200 ஒருத்தர் வந்து கண்டிப்பா அவரோட சிந்தனையில சென்றவங்க இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிரிலுண்டா வந்து எனக்கு வந்து புக்குக்குள்ளே தள்ளிட்டு போச்சு. இது எப்படி இது வந்து கடந்தால என்ன தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு அப்ரோச் தான் போன முதல்ல. எப்படின்னா அவங்க வந்து செங்கிஸ்கான் வந்து அந்த மொழியோ அப்படிங்கிற தேசம் உருவாக்குனாடியே மொத்தம் ஒரு 15 இனக்குழுக்கள் இருக்கு, நாடோட இனக்குழுக்கள். அந்த பேர்லாம் வாங்கி நாங்க அதை பத்தி வரி பண்ணிக்காதீங்க. கெர்கிட், மெர்கிட், டட்டார் சொல்லிட்டு வெவ்வேறு பேர் கொண்ட இனக்குழுக்கள். அந்த இனக்குழுக்கள்லாம் அவங்களோட முக்கியமான பொழுதுபோக்கு என்னன்னா அடுத்த குழுக்கள் மேல போய் சண்டை போட்டு அவங்களோட பிள்ளாட்டிகள்லாம் வந்து திரும்பி விடுறது, இதுதான் அவங்களோட முக்கியமான ஹாபியே. கூடவே அது கூடவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிற உடம்பை என்ன கொண்டு வந்துருவாங்க. இது மாதிரி அதாவது அங்க இருந்த குழுக்கள் எல்லாம் வந்து யாருக்கும் யாருக்கும் பல, யாருக்கும் யாருக்கும் நட்புன்றத அப்படிங்கறத இன்னும் பிரிச்சு பார்க்கவே முன்னேற படிக்க ஒரு செட்டப் அது. ஆக்சுவலா உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரி, அதாவது எப்ப வேணா யார் வேணா யார் வேணா சேர்ந்துப்பாங்க, எப்ப வேணா யார் வேணா சேர்ந்து கவுப்பாங்க, எப்ப வேணா அது போல ஒரு செட்டப்ல நீங்க பாத்து நேரம் அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல தான் வந்து டெமுஜின் செங்கிஸ்கானோட ஒரிஜினல் பேர் டெமுஜின். இவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பிறக்கிறான். இவன் பிறந்து இவனோட அம்மாவே வந்து இன்னொருத்த வந்து தேடிட்டு இருந்தவனா இப்படிப்பட்ட சூழ்நிலை பிறக்கிறவங்க வந்து அங்க அங்க இருக்கிற சண்டைகள்லாம் பாக்குறான். சண்டைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு சில நட்புகள் கிடைக்குது. அதுல வந்து அந்த முக்கியமான ஒரு நண்பர் வந்து ஜமுகா அப்படின்னு ஒருத்தர், அவரும் ஒரு இனக்குழு சேர்ந்ததுதான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவுனா இது மாதிரி சண்டை போடுற ஒரு விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம இருக்கிற எல்லா இனக்குழுக்களையும் ஒன்று இணைச்சு நம்ம ஒரு பெரிய ஒன்றுபட்ட ஒரு முதலி தேசமா ஒரு உருவாகணும் அப்படிங்கிறத அவங்க கனவு. இந்த பின்னாடி இந்த ஜமுகாக்கும் டெமுஜினுக்குமே சண்டை வந்து அப்புறம் பிரிஞ்சுறாங்க, அது வேற கதை. ஆனா வந்து இவங்க வந்து ஆரம்பத்துல வந்து இவங்க இது மாதிரி ஒருத்தரா பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு 10-15 வருஷ காலகட்டத்தில் வந்து நிறைய குழுக்களுக்கு உட்கட்சி சேர்ந்த மாதிரி நடக்குது. அதாவது இவங்க அவங்க நடிக்கிறது, அவங்க கூட கூட்டணி சேர்ந்து நடிக்கிறது, அப்படியே சேர்ந்து ஒரு ஒரு பீரியட்ல வந்து என்னன்னா இவர்களுக்கு வந்து துணையா இருக்கிற ஹாங்காங் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய குழுவோட பெரிய தலைவர் வந்து அவரும் ஒரு ஜம்முகாவும் வந்து செங்கிஸ்தான் இருக்கு. அப்புறம் செங்கிஸ்தான் அவங்களும் போரில் வெற்றி பெற்று இவங்க ரெண்டு பேரும் கடைசியில ஒரு எப்படி ஒரு பெரிய மங்கோலிய தேசமும் உருவாங்க மொத்தமா கிடைக்கும் மொத்த கதையும். இதுல வந்து மத்தவங்க பண்ணதுக்கு இவர் செங்கிஸ்கான் பண்ணதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா செங்கிஸ்கானோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் வந்து முகில் எழுதி புக்கு கொடுத்தவொடனே நான் வந்து செங்கிஸ்கான் பத்தி நான் கொஞ்சம் படித்தேன், அதாவது இணையத்தில் வந்து கொஞ்சம் நிறைய படித்தேன். அப்புறம் விக்கிபீடியா, அப்புறம் அந்த பிபிசியில் ஒரு சீக்ரெட் ஹிஸ்டரி ஆஃப் மங்கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்கு, அது யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. புக்கு வாங்கி படிக்கலாம் கூட அதை பாருங்க, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து அதை படித்தேன். அப்புறம் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று பார்த்தேன். அது பிரசன்டேஷன் என்னன்னா ஒரு கரண்ட் கண்டெம்பரரி லைஃப்க்கு வந்து செங்கிஸ்கான் எவ்வளவு ரிலவெண்டா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பிரசன்டேஷன். அந்த பிரசன்டேஷன் என்ன சொல்லுதுன்னா செங்கிஸ்கானோட ஸ்ட்ராட்டஜி அப்புறம் அவங்களோட திங்கிங் தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி இந்த சொசைட்டில இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. செங்கிஸ்கான் வந்து என்ன மாதிரி சூத்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தினா, அவனோட திங்கிங் என்னவா இருந்தது, அவன் வந்து அவனோட பிளான் என்ன, அவன் வந்து எப்படிப்பட்ட கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து அப்படியே ஜிஸ்ட் மாதிரி ஒரு ஒரு 10 பாயிண்ட்ல வந்து நான் வந்து இங்கிலீஷ்ல எழுதி கொண்டு இருக்கேன், அதே படிச்சிடறேன். ஐ திங்க் ஷுட் சஃபிஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் அண்ட் டூ திங்ஸ் பீப்புள் ஹேட். இது செங்கிஸ்கான் பண்ணா. பி அ மொனாடு. மூணாவது Loot efficiently. நாலாவது say no to infantry. அஞ்சாவது get the people talking. ஆறாவது do not fight the enemy by their wounds. ஏழாவது appropriate the best people and skills for your war machine. எட்டாவது build bridges. ஒன்பதாவது inspire fierce loyalty. பத்தாவது remember the lesson of the many-headed snake. இதாங்க இந்த 10 பாயிண்ட் வந்து ஒரு கரண்ட் சினாரியோல இருக்கிற கில்லர் இன்ஸ்டிங்க்டோட இருக்கிற ஆண்டர்மெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்து பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த மாதிரியான பிரசன்டேஷன் படிச்ச பிறகு தான் வந்து புக்குள்ளேயே நான் கொஞ்சம் ஃபுல்லா என்ன இன்வால்வ் பண்ணிட்டேன். இது எப்படி அதாவது நம்ம ஒருவனே வந்து மங்கோலியா ஒரு ஹிஸ்டரி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் வந்து எனக்கு ரொம்ப புக்கு பேசுறது இதை பத்தி தான். அதாவது இந்த இதெல்லாம் வந்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற பாயிண்ட்ல கூட தோணலாம். அதாவது புக்கை படிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. இப்ப வந்து இப்ப புக் எதை பத்தி பேசுறதுன்னு பார்த்தோம், அதை எப்படி பேசுறதுன்றது ஒரு பாயிண்ட். எனக்கு வந்து முகில் வந்து ரொம்ப பழக்கம், பழக்கம் இந்த சென்ஸ் வந்து நான் நிறைய அவரை வந்து பிரைவேட்டா நிறைய விஷயம் அவரை தூதர் பண்ணிருக்கேன். சில டேட்டா கலெக்ஷன்ல வந்து அவர் ரொம்ப ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல திறமையை வாய்ந்தவர். அதாவது எங்க கிடைக்கும் தேடல் அப்படிங்கிற விஷயம் வந்து முகிலுக்கு ரொம்ப நல்லா வரும். அதாவது எங்க விஷயம் எங்க கிடைக்கும், அதாவது எந்த வாழை பிடிச்சா எது கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார் அந்த வேலையெல்லாம். வெறும் இணையம் மட்டும் இல்ல, ஆஃப்லைன்லயும் நிறைய நல்லா பண்ணக்கூடியவர். அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு புக்கு போனதே அவனுக்கு எனக்கு முதல்ல சந்தோஷம் தான். அதாவது ஏன்னா செங்கிஸ்கான் பத்தி தமிழ்ல இருக்கும் புக்கே வந்ததுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து இணையத்திலயோ இல்ல வெவ்வேறு புக்ஸ் சீரீஸ் அதெல்லாம் பார்த்து கலெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்து தெரியும். அதை வந்து அந்த பிரசன்டேஷன் ஒரு விஷயம் இருக்கு. அந்த பிரசன்டேஷன் எப்படின்னா அவர் கிடைச்ச தகவல்லாம் வந்து அவர் எழுதின ஃபார்மேட்லயே ஆர்டர்லயே கிடைச்சிருக்காரு. அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு துளி துளியா தகவல் சேகரிச்சிருப்பார். அந்த துளி துளி தகவலையும் வந்து ஒவ்வொன்னா கிடைச்ச தகவல் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு, ஏன்னா நடுவில் லாஜிக் போய் வரக்கூடாது, அப்புறம் அவன் வந்து கேப்ஸ் இருக்கக்கூடாது. இப்ப படிச்சுட்டே இருக்கிறவனோட நடுவில் வந்து ஒரு அவன் மனைவி பத்தி பேசுறாங்க, அவன் மனைவிய வந்து போட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவி, அவன் ரொம்ப நேரம் வரைக்கும் அவங்க அந்த முடிவுல வரவே இல்லை ஆரம்பத்துல தவிர. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்து இருந்துட்டே இருந்தது. அதாவது என்ன அவங்க வராங்களா செத்து போயிட்டாங்களா. ஆனா கடைசியில கொண்டு லாஜிக்கா, அதாவது ஒரு பாக்யராஜ் ஃபிலிம்ல மாதிரி கடைசியா எங்கேயுமே ஒரு லூப் வந்து இருக்காம எங்கேயுமே ஒரு அந்த முடிச்ச வந்து அவுக்காம அவுத்துட்டு பண்ணிட்டு அந்த வகையில வந்து. அதுவும் இல்லாம முகிலோட நடை வந்து எனக்கு தெரியும். அதாவது அவர் வந்து பிளாக் எழுதுறத பாத்திருக்கேன், அப்புறம் அவரோட மூணு புக்ஸ் படிச்சிருக்கேன். அப்புறம் சினிமா எந்த புக்காக இருந்தாலும் அவரோட நடைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த நடை வந்து ரொம்ப எளிமையான நகைச்சுவை விவரம் நடைபெறலாம். அதாவது இது ராகவனோட வழியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஆனால் வந்து அவர் புத்தகத்தில் என்னன்னா அந்த நடையை வந்து இதில் பிரயோகப்பட்டாங்க இருந்தது. ஏன்னா இந்த புக்கோட விஷயம் வந்து ரிப்போர்டிங்ஸ்ல இருக்குன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த தன்னோட பர்சனலான நடை இதெல்லாம் ஸ்டைல் எதுவும் கலக்காம ஆஸ் இட் இஸ் ஹிஸ்டரியில் நடந்த விஷயத்தில் அப்படியே அவர் பண்ணியிருக்காரு. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது என்னன்னா இந்த புக்கை வந்து ஒரு விஷயம், அப்புறம் அந்த பேசுற விஷயம் வந்து நம்ம புரியுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த இங்கிலீஷ்ல தான் ஃபார் டம்மிஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஒன்று இருக்கும், எதற்கு எல்லாத்துக்குமே டம்மி சீரீஸ் இருக்கு. ஹவு டு கெட் மேரிட் கூட டம்மி சீரீஸ் இருக்கு. அது போல அந்த டம்மி சீரீஸ்ல வந்து முதல்ல முக்கியமான தகுதியை அதுல போட்டிருக்க ப்ரீரிக்வசைட் லேவ போட்டிருப்பான். உங்களுக்கு வந்து இந்த புக்கை படிக்கிறதுக்கு உண்டான எந்த விதமான முன் தயாரிப்பும் தேவையில்லைன்றதான் அவங்களோட முக்கியமான பெரும்பாலான புத்தகங்களோட முக்கியமான ஒரு ப்ரீரிக்வசைட். எதுவுமே தேவையில்லை. நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு முன்னாள் இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா 30 நாள் நீங்க வந்து இந்த மேட்டர் கத்துக்கலாம். அது போல ஒரு விஷயம் தான் இந்த புக்கில் ஃபார்மேட். ஆனால் சொல்லலை, அவர் முக்கியம் சொல்லலை இது மாதிரி தான் ஃபார்மேட் எழுதிக்கங்க. ஆனால் வந்து ஹிஸ்டரி பற்றி எந்த விதமான தகவல்களோ இல்லாமல் இந்த புக்கை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் அப்ரோச்சில் வந்து படிச்சிங்கன்னா சாலிடாக புரியும். அதுதான் வந்து இந்த புக்கோட முக்கியமான விஷயம். அதாவது நிறைய அதாவது இந்த சம்பவ கோர்ட்டில் அடுக்கிற விதம், அப்புறம் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த அசால்ட்டாக எழுதிட்டார். அதாவது ஏன்னா இந்த இது ஏன் இப்படி சொல்றேன்னா, எனக்கு வந்து புக்கு எழுத முயற்சி செஞ்ச அனுபவம்லாம் இருக்கு. நான் வந்து தகவல் சேகரிக்கிறதுல வந்து எனக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் வந்து சேகரித்த தகவல்களை கம்பைல் பண்றதுலையோ அந்த கொலாக்ட் பண்றதுலையோ வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதாவது அந்த ஃப்ளோ இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதாவது அந்த புக்கை எழுத கஷ்டப்பட்டதெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது, தெரியாம அதை மாதிரி எழுதணும். அது மாதிரி எல்லாம் ரொம்ப அற்புதமாக கட்டமைச்சிருக்காரு அந்த புத்தகத்தில் ஃபுல்லாக. அதாவது எங்கேயுமே வந்து உங்களுக்கு லாஜிக்கல் பிழை வராது, எங்கேயுமே ஒரு சில இடங்கள் தவிர, அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். எங்கேயுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அப்படியே ஸ்மூத் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக படிக்க முடியுது உங்களால். அப்புறம் வந்து இந்த புக்கில் வந்து நாலாவது பகுதி இந்த புக்கில் எனக்கு என்ன பிடிச்ச விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்னதுதான் அதோட ரெப்படிஷன் தான் திருப்பி வரும். அதாவது இந்த புக்கில் வந்து அது முக்கியமான ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு கூட்டணி கூட இருக்காங்க, யாரு செங்கி தினசிங், அதாவது ஜமுகா அப்படிங்கிறது அவரோட பாலிய நண்பன். அப்புறம் ஆங்கான், அவர் வந்து அவங்க அப்பாவோட நண்பர். இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்களும் மூணு பேரும் கூட்டணி சேர்ந்து நிறைய இனக்குழுக்களில் வெற்றி பெறாங்க. அந்த மாதிரி வெற்றி பெற்ற பிறகு வந்து ஆங்கான் அந்த ஜமுகாக்கும் செங்கிஸ்கானுக்கும் ஒரு மனத்தாங்கல் வருது. அந்த மாதிரி மனத்தாங்கல் வர்றப்போ வந்து இவங்க வந்து அவங்க ஆங்கானும் ஜமுகாவும் சேர்ந்துக்கிட்டு இவனை வந்து எதிர்க்கிறாங்க. இப்படி எதிர்க்கிற விஷயத்துல வந்து ஆனா வந்து இதுல இன்னைக்கு என்னன்னா, அந்த ஆங்கான் ஜமுகாவோட படைபலம் ஜாஸ்தி, செங்கிஸ்கானோட படைபலம் கம்மி. ஆனா சைக்கலாஜிக்கலா வந்து இவங்க வின் பண்றாங்க. அதாவது பக்கம் ஒரு 30 பக்கத்துக்கு வந்து இந்த போர்க்காட்சி வருது ரொம்ப அற்புதமா. அதாவது பக்கத்துல வந்து பார்த்து இருந்த மாதிரியோ இல்ல ஒரு வீடியோவை பார்த்துட்டு அப்படியே அதை டிஸ்கிரைப் பண்ண மாதிரியோ ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இந்த புக்கில் வந்து பிடிச்ச விஷயங்கள். பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, பிடிக்காத விஷயங்கள் சொல்ல முடியாது, ஒரு நெருடலான விஷயங்கள் என்னன்னா, இந்த எளிய நடை தான் கொஞ்சம் சிக்கல் வருது. அதாவது இந்த புக்கை படிக்கிறப்ப வந்து என்ன ஃபீலிங் வருதுன்னா, ஒரு பயோகிராபி படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதே தவிர, ஒரு வரலாற்று நூலை தெரிஞ்சுக்கிட்டு வரலாறுல இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இல்ல ஒரு பெரிய வரலாற்று நாயகனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோன்ற ஒரு ஃபீலிங் வராம, ஒரு ரொம்ப அதாவது அலங்கார வார்த்தைகள் எதுவும் கிடையாது, பேசுறது வந்து சில சமயம் வந்து படிச்சு முடிச்ச பிறகு வந்து அந்த சிக்கல் தெரியுது. அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் சாதிச்சிட்டோன்ற ஒரு ஃபீலிங் வராம, அதாவது அந்த ஃபார்மேட்டே கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிழக்கோட ஃபார்மேட்லயே எனக்கு வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்கு. எப்படின்னா எந்த பர்சனாலிட்டியா இருந்தாலும், அது வந்து சில 100 படங்கள் நினைஞ்ச ஒரு காமெடி ஆக்டராக இருந்தாலும் சரி, ஒரு மங்கோலிய பேரரசர், ஒரு அமெரிக்க பிரதமர், ஒரு ஆஸ்திரேலிய விஞ்ஞானி, யாரா இருந்தாலும் வந்து அவங்க எல்லாரையுமே வந்து சில 1000 வார்த்தைகளுக்குள்ள, சில 100 பக்கங்களுக்குள்ள சிறைப்படுத்தலாம் அப்படிங்கிற நினைக்கிற ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதுலேயே எனக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஸோ படிச்சு முடிச்சோடனே எனக்கு வந்து ப்ராப்ளம், அதாவது படிச்சு முடிச்சோடனே ஓகே, ஒரு 8 பயோகிராபி அப்படின்னு தான் ஃபீலிங் வந்து தவிர, ஒரு அந்த வரலாற்றை நாமும் பங்கு பெற்றோம். இப்ப ஒரு அசோகருடைய ஒரு இப்போ அந்த டொமினிக் லாப்பியர் எழுதின ஒரு வரலாற்று நாவல் படிச்சோம்னு வச்சுங்களேன், ஃப்ரீடம் அட்மிட்லாம் படிச்சோம்னா அந்த நாவலுக்குள்ளே நம்மளே இப்போ போன முறை ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஒரு ஃபீலிங் வந்து இல்லை மிஸ்ஸிங். அது வந்து அதுக்கு வந்து முகில் குரஸ் ஏதாவது சில பதில்கள் வச்சுக்கலாம். அது ஏன்னா அதோட டைம் ஃபீசிபிலிட்டி அப்புறம் சில நடைமுறை செயல்பாடுகள் இது மாதிரி இருக்கலாம். பட் வந்து எனக்கு வந்து இந்த பிரச்சனையா இருந்த ஒரு விஷயம் வந்து இது ஒண்டி தான். அப்புறம் வந்து சில தவறுகள் கஷ்டமரியா சொல்லணுன்றதுக்காக சில தவறுகள் மட்டும் பாயிண்ட் பண்றேன். அதாவது பக்கம் 169 வந்து போர்ட்டு, அதாவது டெமுஜினோட ஒய்ஃப் அவங்க வந்து 1919 to 1924 இருந்துக்கலாம் சொல்றது. அது ஆக்சுவல் 1919 கிடையாது, 1219 to 1224 இது ஒண்ணு. அப்புறம் வந்து பக்கம் 130 பக்கத்துல வந்து இந்த ஜெர்செட்டுகளோட தலைவன், ஜெர்செட்டுகள் அந்த சைனீஸ் டைனஸ்டியில இருக்க ஜெர்செட்டுகளோட தலைவன் கோல்டன் கான் வந்து 1910 இறந்து போறாரு. ஆனா 150 பக்கத்துல அவர் திருவி அவர் வராரு, வந்து ஆட்சி ஏத்துக்கிறாரு. இப்போ இப்போ செத்து போன உண்மையா இல்ல வந்து அவர் ஆட்சி ஏத்துக்கணும் உண்மையான்றது வந்து கொஞ்சம் ஒரு லாஜிக்கல் பிழை இதுதான். சோ இந்த புக்கை பத்தி எவ்வளவுதான் என்னால எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுபடி கண்டிப்பா வரும்.
செங்கிஸ்கான் பத்தின ஒரு உறுதியான வரலாறு இது வரைக்கும் கிடையாது. அதாவது படையெடுப்புக்கு முன்னாடி அவர் வந்து மங்கோலியால இருந்து வெளியே வந்து படையெடுப்புக்கு அப்புறமா தான் அந்த படையெடுப்புகள் மூலமா மற்ற நாடுகள்ல அவரை பத்தின வரலாறுகள் தான் இருக்கு. ஆனா மங்கோலியால அவரை குறித்த எந்த முழுமையான வரலாறும் கிடையாது, அதாவது ஆரம்ப கால வாழ்வு குறித்து. நாடோடி பாடல்கள் மூலமா தான் அவரோட வரலாறு அறியப்படுது. இப்ப இந்த புத்தகத்துல வந்து நீங்க அவரோட ஆரம்ப கால வரலாறு குறித்து எழுதியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு எதை வச்சு எழுதியிருக்கீங்க?
பல்வேறு நாடுகள்ல இருக்கிற அந்த யூகங்கள் அதை வச்சு அவங்க பின்பற்றிட்டு இருக்கிற இதெல்லாம் உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிற யூகங்கள்ல வச்சுதான் அவரோட ஆரம்ப கால வரலாற்ற அப்ப இருந்த இனக்குழுக்களோட வரலாற்ற எல்லாமே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. செங்கிஸ்கான் கூட அவர் வந்து சைனாவை கான்கர் பண்ணதுக்கு அப்புறம் சைனால ஒரு பர்டிகுலர் பேரரச இது அமைச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து அவங்க எல்லாம் இல்லிட்ரேட்டு, பட் சைனால வந்து அவங்க வந்து நாகரிகம் தெரிஞ்சவர். அவங்க மூலமா அந்த மங்கோலியர்களோட வரலாறு பதிவு செஞ்சிருக்காரு அவர். செங்கிஸ்கான் பீரியட்ல அந்த பதிவுங்கிறது ஆரம்பமாயிருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஜப்பான்ல தென் அதர் ஏசியன் கண்ட்ரீஸ்லாம் இந்த மங்கோலியர்களோட வரலாறு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை குறித்து தான் ஆவணங்கள் தான் இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் எழுதியிருக்கேன்.
செங்கிஸ்கான் தொடர்பாக என்னுடைய ஒரு கேள்வி, உலகத்துல வந்து வரலாற்று காலத்துல பதிவானவர்கள்லேருந்து மிகப்பெரிய வீரன் அல்லது ஒரு பேரரசன் அப்படின்னு ஏதோ ஒரு சில காரணங்களாவது சொல்றோம். நமக்கு உடனே அலெக்சாண்டர்ங்கிற பேர் வரும், செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு பேர். இவர் மத்தவங்களை விட இவர் என்னத்த வித்தியாசமா செஞ்சாரு? இவர் பிரகாஷ் பேசுறப்பையும் வந்து இவருடைய ஸ்ட்ராட்டஜி பிரமாதம்னு அது மிக தெளிவா புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு ஒரு அலெக்சாண்டரோட கம்பேர் பண்ணியோ இல்ல பிற்காலத்துல ஒரு நெப்போலியன் அப்படிங்கிற ஒருத்தரோட பேர் அதிகமா வெளில வரும், ஹிட்லர் ரொம்ப பின்னாடி வருது. ஸோ இதுல வந்து இவர் எந்த விதத்துல அவருடைய சமகாலத்தவர்களோட சிறப்பான முறையில செஞ்சார் அப்படிங்கறத சொல்ல முடியுமா?
அலெக்சாண்டர், செங்கிஸ்கான், நெப்போலியன் மூணு பேருமே கம்பேர் பண்ணலாம். ஆனா மூணு பேருமே வாழ்ந்த காலகட்டங்கள்ங்கிறதுக்கு ஒரு நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப செங்கிஸ்கான் அப்படிங்கறது அவர் சரித்திரத்துல பதிவு ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், ஒண்ணுமே இல்லாத ஒரு நாடோடி இனக்குழு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன சண்டை அந்த அப்படிங்கறதுல ஒரு தேசம்னு ஒரு கான்செப்டே செங்கிஸ்கானுக்கு தெரியாது. அவரோட நண்பர் ஒருத்தர் அவர் கிடைக்கிறார், அவர் இன்னொரு இனக்குழுவோட தலைவரோட பையன் ஜமுக்கான்னு பேரு. அந்த ஜமுக்காவை தான் அந்த ஜமுக்கா வந்து ஓரளவு மேம்பட்ட இனக்குழுவை சேர்ந்தவர். அவர் தான் செங்கிஸ்கானுக்கு சில விஷயங்களை சொல்றாரு. பக்கத்துல சீனால இந்த மாதிரி எல்லாம் நாகரிகம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் அரசு அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை ஜமுக்கா தான் செங்கிஸ்கான் பகிர்ந்து. அதுக்கப்புறம் தான் அந்த தேசம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையே செங்கிஸ்கானால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ செங்கிஸ்கானுக்குள்ள கனவுகளை விதைச்சது அப்படிங்கறது ஜமுக்கா தான். அப்புறம்தான் அவருக்கு தெரியுது நம்ம இனக்குழுக்களுக்குள்ள இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருந்தோம்னா ஒரு ஒன்றுபட்ட ஒரு மங்கோலியா அப்படிங்கிற தேசத்தை உருவாக்க முடியாது அப்படிங்கிறப்போ செங்கிஸ்கான் வந்து ஒரு பக்கத்து இனக்குழு ஒரு இனக்குழுவை போய் தோற்கடிச்சாருன்னா அவர் அடுத்து அவர் பண்ணின ஒரு விஷயம், இதற்கு மேலேயும் இந்த இனக்குழு கூட நமக்கு சண்டை வந்துடக்கூடாது. இப்போ செங்கிஸ்கான் ஏ இனக்குழுனா அவர் ஒரு பி இனக்குழுவை போய் தோற்கடிச்சாருன்னா இதற்கு மேலே சண்டை வந்துடக்காக அந்த பி இனக்குழுல இருக்கிற ஒரு சின்ன பையனை அவர் செங்கிஸ்கானோட அம்மா தத்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறப்போ ஒரு உறவு மாதிரி ஆயிருது. சோ இப்படியே அதாவது போரிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அதோட அந்த உறவு வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு போறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாரு. சோ நம்ம இப்போ நான் படிச்சது போக கூட செங்கிஸ்கான் ஒரு கொடுங்கோலர் அப்படிங்கிற லெவல் தான் படிச்சேன். இந்த விஷயங்களுக்குள்ள இறங்கி படிக்கிறப்போதான் அவரோட இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் நிறைய தெரிய வருது. அதுக்கப்புறம் இதே இது இப்ப அவர் மங்கோலியா அப்படிங்கிற தேசத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் கூட அடுத்த கண்ட்ரிஸ் எல்லை தாண்டி அடுத்த இதுக்கு போற கன்கர் பண்றப்போ இந்த மாதிரி தத்தெடுப்பு விஷயங்களையும் பண்ணாரு. அது போல திருமண உறவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டாரு. இதன் மூலமா தான் அவர் ஒரு வலிமையான பேரரசு நிலைக்கணும், ஒரு பேரரசு உருவாக்கணும்னா இந்த மாதிரி உறவுகளை ஏற்படுத்தினாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இது. சோ செங்கிஸ்கானோட பீரியட்ல அவர் வந்து அவர் ஆரம்பிச்சு வச்சாரு அந்த மங்கோலிய பேரரசு அப்படிங்கறது. ஆனா செங்கிஸ்கானுக்கு அப்புறம் வந்து அவரோட வாரிசுகள் பீரியட்ல தான் இந்த ஒரு மாபெரும் மங்கோலிய பேரரசுங்கிறது உருவாச்சு. சோ அந்த செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு ஆரம்பம் அவர் ஆரம்பிச்ச அந்த அவர் போட்ட அந்த வலுவான அடித்தளத்துல ஒரு மாபெரும் மங்கோலிய பேரரசு உருவாயிருக்கு. செங்கிஸ்கான் அந்த அவங்களோட இனக்குழு அவங்களோட வாழ்வு முறைங்கிறது ஸ்டெப்பி அப்படின்னு சொல்ல, அதாவது ஒரு வெளியில ஒரு புல்வெளி அப்படிங்கிற ஒரு பகுதியில வாழ்றவங்க. நிலையான கல்வீடு கூட கட்டிக்க மாட்டாங்க, கூடாரங்கள் கெர் அப்படிங்கிற அமைக்கப்படுற ஒரு கூடாரங்கள்ல தான் அவங்க வாழுவாங்க. முக்கியமா அந்த கூடாரங்கள்லாம் வந்து குளிர தாங்குற மாதிரியான விஷயங்கள்ல வச்சுதான் இருக்கும். ஒரு இடத்துல கோடை காலத்துல ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருப்பாங்க, குளிர்காலத்துக்கு ஒரு இடத்துக்கு மாறி போயிருவாங்க. சோ இந்த மாதிரி நகர்ந்துகிட்டே இருப்பாங்க இவங்க கூட. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் செங்கிஸ்கான் வந்து தன்னோட எல்லை தாண்டி போறாரு ஒரு சைனாக்கு போறப்போ வந்து அங்க முதல் முதல்ல அந்த கல் வீடுகளை பாக்குறாரு. அந்த இதுல வந்து ஒரு கோட்டை இருக்குது. கோட்டை அப்படிங்கறது அவங்க இது வரைக்கும் கண்ணால பார்க்காத ஒரு விஷயம். அந்த இடத்துல அவர் என்ன பண்றாங்கன்னா அவரோட போர் எப்படி யோசிக்கிறாருன்னா இந்த கோட்டைகளை அழிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி போர் இது பண்ணணும், போர் கருவிகள் புதுசா எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறப்போ முதல்ல அவர் பண்றது அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஆயுதங்கள் தயாரிக்கிறவங்களை இவரு தன்னோட ஆலமாச்சியில தன்னை கடத்திட்டு வர்றாரு. அவங்கட்டையே அவங்களோட இத ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டு அதன் மூலமா அவங்களே அவர் கான்ஃபியர் பண்றாரு. இன்னொரு இடத்துல வந்து அவரோட போர் இதுல வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கிறது அப்படின்னா முதல்ல எதிரிகளை மனத்தளவுல பலவீனப்படுத்து, இதுதான் அவரோட முக்கியமான ஒரு போர் தந்திரம். அவரோட ஜமுக்காவோட ஒரு போர் அவருக்கும் ஜமுக்காவோட நெருங்கிய நண்பரான ஜமுக்காவுக்குமே ஒரு தடவை ஒரு ஒரு ஃபைனல் வார் மாதிரி ஒரு போர்ல வந்து இவரோட படையோட ஜமுக்காவோட படை ஜமுக்காவோட கூட்டணி படைங்கிறது பல மடங்கு பலம் வாய்ந்தது. மறுநாள் போர் அப்படிங்கிற சமயத்துல இவர் வந்து ஒரு மலை அடிவாரத்துல செங்கிஸ்கானோட படைகள் இருக்கின்றன, ஒரு குன்று மேல அது அந்த பக்கத்துல ஜமுக்காவோட படைகள் முகாமிட்டு இருக்கின்றன. அந்த இரவுல அந்த அந்த சமயத்துல இவர் வந்து சில செய்திகளை பரப்புறாரு. செங்கிஸ்கானோட படைகளோட பலம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் எதிர் முகாம்ல பரவற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சில செய்திகளை பரப்புறாரு. அந்த இரவுல என்ன பண்றாருன்னா தன்னோட போர் வீரர்களுக்கு என்ன சொல்றாருன்னா பொதுவா அந்த குளிர்காயறதுக்காக ஒரு இடத்துல நெருப்பை மூட்டிட்டு அஞ்சு பேர் குளிர்காஞ்சிட்டு இருப்பாங்க. அவர் அன்னைக்கு என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் அஞ்சு நெருப்பு அஞ்சு இடத்துல நெருப்பு மூட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ ஜமுக்காவோட படையினர் பாக்குறாங்க அந்த அவங்களோட குன்று மேல இருந்து பாக்குறப்ப வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. எதிரியோட படை இவ்வளவு பெரியதா அப்படிங்கிற லெவல்ல இந்த அளவுல அவங்க பலவீனப்படுறாங்க. அன்னைக்கு நைட்டே ஜமுக்காவோட படை கூட்டணி படையில பாதி பேர் காணாம போயிருந்தாங்க, தப்பிச்சு போயிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு இல்லிட்ரேட்ட அந்த காலத்து அப்போ ஒரு கல்ச்சருங்கிறது கூட அவ்வளவு கரெக்டான இது கிடையாது. அவர் இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத இந்த மாதிரி ஒரு விதவிதமான போர் தந்திரங்களை கொடுத்திருக்கிறார். சோ இந்த விதத்துல செங்கிஸ்கான் வந்து சிறந்தவர் தான்.
செங்கிஸ்கான் வந்து தத்தெடுப்பு மற்றும் திருமண முறை மூலமா இது பண்ணியிருக்காரு. நம்ம அக்பர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் ஒரு அந்த புறத்தில் இருந்த ராணிகளோட இன்னைக்கு செஞ்சுரி தான்னதான் மதம் கூட எழுதியிருந்தார். ஓகே, என்னோட கேள்வி அது கிடையாது. இவரோட பேரை வந்து சிங்கிஸ்கான் நினைக்கிறப்ப ஒரு கொடூரமான முகம் நினைவுக்கு வருது. இவங்களோட அட்டைப்பட கொலைபுரியோட இருக்கு. ஆனா அவரோட பேர் கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். சிங்கிஸ் கான். ஓகே, அது பிரச்சனை இல்லை. கான் முடியறது வந்து பொதுவாக இஸ்லாம் மரபில் வர்ற மன்னர்களுக்கான பேர் நினைக்கிறேன். இந்த மங்கோலிய சீன மரபுல வந்து சான் அப்படின்னு தான் வந்திருக்கும். இந்த பேருக்கு ஏதாவது காரணங்கள் ஏதாவது இருக்கா?
செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்றதுக்கே பல ப்ரொனன்சியேஷன் இருக்கு. சிங்கிஸ்கான் அப்படின்னு சிலர் யூஸ் பண்றாங்க. சிங் அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதாவது வலிமையான, உறுதியான, அசைக்க முடியாத, பயமற்ற அப்படிங்கிற மாதிரி. இந்த செங்கிஸ்கான் அவரோட செங்கிஸ்கான் ஒரிஜினல் நேம் வந்து டெமுஜின். அந்த செங்கிஸ்கான் அப்படிங்கிறது அவர் எப்ப அந்த ஒன்றுபற்ற மங்கோலியாவை உருவாக்கி அதோட பேரரசரா அரியணை ஏறுறாரோ அப்போ அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் செங்கிஸ்கான்ங்கிறது. மங்கோலியர்களோட மிக முக்கியமான அவங்களோட வழிபாடுங்கிற முறைங்கிறது இயற்கை வழிபாடு தான். அவங்களோட முக்கிய அதாவது வானத்தை பார்த்து தான் அவங்களோட பிரேயர்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்க ரொம்ப மதிக்கிற ஒரு விலங்குங்கிறது ஓனாய். அதுவும் முக்கியமா அந்த ப்ளூ வுல்ஃப், அதாவது நீல ஓனாய் அப்படிங்கிறது அவங்க ஒரு கடவுள், கடவுளா நினைப்பாங்க. தெங்கிரி அப்படிங்கிறது பேரு. சோ அந்த செங்கிஸ்கான் அப்படிங்கறதுக்கான கரெக்டான அர்த்தம் அப்படின்னா நீல ஓனாயின் தலைவன், நீல ஓனாய்களின் தலைவன் அப்படிங்கிறது தான் செங்கிஸ்கானோட அர்த்தம். அது செங்கிஸ்கான் சிலர் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. நான் எதுக்கு செங்கிஸ்கான் செலக்ட் பண்ண அப்படின்னா நம்ம பகுதியில பரவிருக்க செங்கிஸ்கான் நமக்கு தெரியும். செங்கிஸ்கான் அது ஓகே, இது வேற யாரோ செங்கிஸ்கானோட அண்டமையின் மகன் நினைச்சுக்கோ கூடாது.
இஸ்லாத்துக்கு முந்தைய அடுத்த காலகட்டமா எப்ப இவருடைய காலகட்டம் எந்த கிபி எந்த நூற்றாண்டுல இருந்து? அப்ப அது இஸ்லாத்துக்கு பிறகான காலகட்டம் தானே. அப்ப இவர் வந்து இஸ்லாமிய பகுதிகளோட சண்டை போட்டிருக்காரு, இஸ்லாமியர்களோட சண்டை போட்டிருக்காரு. ஆனா இவர் இவருடைய மதம் வந்து மங்கோலிய இயற்கை வழிபாட்டு மதம். செங்கிஸ்கான் பத்தி நம்ம சொல்லணும்னா எல்லாமே ரத்தமும் சதையும் கலந்த வரலாறு தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அலெக்சாண்டர் நெப்போலியன்ல பாத்தீங்கன்னா ஆட்சி முறைகள் அவர் எப்படி ஆட்சி செய்தாலும் சொல்றோம், அதே சமயத்துல போர் புரிஞ்சாலும் சொல்றோம். ஆனா செங்கிஸ்கான் பத்தி சொல்லும்போது அவருக்கு போர் தான் நம்ம மனசுல நிக்குது. அவர் ஆட்சி முறைகள் எல்லாம் எப்படி இருந்தது? தன்னால மங்கோலியர்களா இத்தனை ஒவ்வொரு நாடும் அதை ஆக்கிரமிச்சிருக்காரு தவிர தன் நாட்டுக்கு அதாவது மக்களுக்கு எதை செஞ்சிருக்காரா? அதாவது குறிப்பிட்டு வரலாற்று இவ்வளவு நிக்கிறாரு இல்லையா, நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காரு இவ்வளவு இது ஃபேமஸ் ஆகுது.
அவர் தன் நாட்டை உருவாக்குனதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நிர்வாகம் அப்படின்னு பாக்குறப்போ அதாவது ஒன்றிணைச்ச இனக்குழுக்களுக்கு அதுக்கு மேலையும் பிளவுகள் வராம பாத்துக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம். அடுத்த விஷயம் அப்புறம் நிர்வாக அடுக்குகள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தை நான் கொடுத்துருக்கிறேன். எப்படி என்ன மாதிரி நிர்வாகம் பண்ணாங்க, அதை விட ரொம்ப முக்கியமா இருந்ததுங்கிறது இந்த எல்லையை விரிவுபடுத்துறது அப்படிங்கறதுதான். அவரோட பீரியட்ல அவர் அதிகமா ஈடுபட்டது. அதுக்கப்புறமும் செங்கிஸ்கானுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகள் அவரோட இனத்தவர்கள் ஆண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அதுவும் ஒரு 4 பேரரசா பிரிஞ்சிச்சு அவரோட இதுங்கிறது. கோல்டன் அரசு, அப்புறம் இல்கான் அரசு, சாகட்டை அரசு அண்ட் யுவான் பேரரசு அப்படிங்கிற மாதிரி 4 இதா பிரிஞ்சிருக்காங்க. அவரோட வாரிசுகள் ஆண்டதுதான், அவரோட வம்சாவளியில வந்தவங்க தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் இருக்கு. பட் இந்த புக்ல நான் கவர் பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது செங்கிஸ்கான் காலம் வரைக்கும் மட்டும்தான்.
மங்கோலியர்களோட கடவுளா நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த நீல ஓனாயின்றது அது வந்து ஆக்சுவலா ஒரு இடியின் கடவுள் இல்லையா? அது இடியின் கடவுளா தான் அவங்களோட வரலாறு சொல்லுது. அதே மாதிரி அந்த ஜேமுகாவோட சண்டை போடும் போது கூட கடைசி ஜாமுகா அவரோட கடைசியா சண்டை போடுற அந்த கடைசி நாள்ல அவர் வெற்றிக்கு முக்கியமான காரணமா வரலாறு சொல்றது என்னன்னா அந்த நீல ஓனாய் அப்படின்ற ஒரு விஷயம். அது ஒரு மித்து தான், அது ஒரு நாடோடி பாடல்கள்ல வர ஒரு விஷயம். அது அவரோட கடைசி நாள்ல அவங்க வந்து இதுக்காக பயப்படுவாங்க. இடி வந்து வானத்துல வரும்போது அவங்க பயப்படுவாங்க. அந்த பயத்தை வச்சுதான் அவர் ஜெயிச்சாரு அப்படின்னு ஒரு பாடல்கள்ல விஷயம் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை
மித்துன்னு சொல்லிட்டீங்கல்ல, அந்த அளவுக்கு தான் அதுவும். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட போர்ல அவர் வந்து எதிரிகள் ஒரு மலைமேகங்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு சீதோஷ நிலையில போருக்கு போறாரு. இடி இடிக்கா இருக்குது. இடி இடிச்சா அதாவது தெங்கிரி அப்படிங்கிற அந்த கடவுள் வந்து தங்கள் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு, அதனாலதான் அவர் இடி இடிச்சு எச்சரிக்கை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி மங்களோட நம்பிக்கை. சோ அந்த போர் சமயத்துல இடி இடிக்க ஆரம்பிச்சோட எதிரிகள் பயந்து ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் கான்கர் பண்றாரு. சோ இப்படி இது ஒரு மித்தா இருக்குது, இது அவ்வளவுதான்.
பொதுவா மித்துன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் அது ஏதோ சும்மா கற்பனையில இருந்து யாரோ சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு கருத்து நமக்கு எப்பவுமே இருக்கு. அல்லது அரைக்குறை பகுத்தறிவு பிரச்சாரம் இப்படி ஒரு கருத்தை ஏற்படுத்தி இருக்கு நம்ம கிட்ட. எந்த மித்துமே சும்மா உருவாகிறது இல்லை, எல்லா மித்துக்குமே ஏதோ ஒரு பேஸ் இருக்கு. அதுதான் மெட்டீரியலிசம். அதாவது இவங்க மித்துன்னு சொல்லி எதெல்லாம் நிராகரிக்கிறாங்களோ அவங்க வந்து மெட்டீரியலிஸ்டை நிராகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பா இங்க இடதுசாரி பார்வை உள்ளவங்க கூட மித்துன்னு சொன்னா வந்து உடனே அது எதுவுமே அடிப்படையற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை அது அல்ல. அதை பத்தி அதுக்கப்புறம் வெறும் அச்சத்திலிருந்தெல்லாம் கடவுள் வழிபாடு வந்ததா நமக்கு இதுவரை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் இல்லை. கடவுள் வழிபாடு வந்தது அல்லது ரிச்சுவல்ஸ் வந்தது, இது எல்லாத்துக்குமே பெரிய பின்னணி இருக்கு. அது சம்பந்தமா நிறைய ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடிஸ் உலகத்துல நடந்திருக்கு. அதை பற்றி எல்லாம் இங்க ஒன்றும் அறிமுகமே இல்லை என்பதுதான் நம்முடைய இந்த வறுமைக்கு காரணம்.
இல்ல, இந்த போர் முறை செங்கிஸ்கான் வந்து ஏதாவது தனிப்பட்ட போர் முறை ஏதாவது வச்சிருக்காருன்னு ஒரு கேள்விக்கு, நான் ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கில படம் பார்த்தேன், செங்கிஸ்கான் அப்படின்ட்டு. அதுல வந்து ஒரு காட்சி, அது வந்து நான் புத்தகத்தை படிக்கல, உங்க இதுல நீங்க பதிவு செய்திருக்கலன்னு எனக்கு தெரியல அது உண்மையா அப்படிங்கறது. அதுல என்னன்னா, நாடோடியா இருக்கிற இவரும் இவரோட பெண் நண்பரும் சீனாவுக்குள்ள ஊடுருவாங்க. அந்த சீனாவோட அந்த காலத்து நாகரிகத்தை பத்தி ரொம்ப பிரமிச்சு போயிருவாரு. அந்த படத்துலயும் அப்படிதான் காட்டுவாங்க, நமக்கு அப்படிதான் தெரியும் அது. அப்போ வந்து அங்க நிறைய வான வேடிக்கைகள் நடக்கும். ஏன்னா சீனா வந்து வான வேடிக்கைகளுக்கு ரொம்ப வெகுகாலமாக ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாடு. வான வேடிக்கைகளை இவர் பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்பாரு, அங்க ஒரு யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த வான வேடிக்கைகள்லாம் நீங்க வந்து வெறும் கேளிக்கைக்கும் இந்த மாதிரி வேடிக்கைக்கும் மட்டும்தான் உபயோகப்படுத்துறீங்களா அப்படின்ட்டு கேட்பாரு. கேட்டோன்னு ஆமான்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த பெண் நண்பர் இவங்க கேட்பாங்க, உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியுது அப்படின்ட்டு. அப்புறம் பிற்காலத்துல வந்து அவர் சண்டை போடும்போது இந்த வெடி மருந்தை வந்து உபயோகிச்சு அது ஒரு பலமான ஒரு ஆயுதமா உபயோகிப்பார். இது வந்து அதனால் வரைக்கும் வெடி மருந்து வந்து வேலைக்காக பயன்படுத்திட்ட சீனா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அது அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டதா இந்த திரைப்படத்துல வரும். இதை பத்தி நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்களா, இது உண்மையா, இதை பத்தி ஏதாவது தரவுகள் ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க.
நான் படிச்ச மெட்டீரியல்ஸ்ல வந்து அந்த வெடி மருந்து வெடி வயது அப்படிங்கறது விஷயங்கள் செங்கிஸ்கான் பயன்படுத்தி தான் நான் எனக்கு கிடைக்கல. அவரோட பயன்படுத்திய ஆயுதங்கள் அப்படிங்கிறப்போ விஷம் தடவி அம்புகள், பட் சீனர்கள் யூஸ் பண்ண சில அவங்க டைப் ஆயுதங்கள் தான் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தகவல் கிடைச்சது. அதை தான் நான் பதிவு செஞ்சிருக்கேன். நீங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு கிடைக்கல.
செங்கிஸ்கான் மங்கோலியால இருந்து அப்படியே போட்டு தள்ளிட்டு பாரசீக வேகம் போறாரு. வழியில இந்தியா இருக்கு. அவரு இந்தியாவுக்கு வரப்போறதா ஒரு பீதி இங்க இருந்திருக்கு. நிறைய மன்னர்கள் சிக்கிமுல கூட போயிட்டாங்க. ஏன் இந்தியாவுக்கு வரல? அதாவது வந்து என்னன்னா, இந்தியாவில யானையை வச்சு போரிடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னதுனால அவர் பயந்துட்டாருன்னு ஒரு இது உண்டு. அதே நேரத்தில் இந்தியாவில வெயிலும் குயிலும் குளிரும் ரொம்ப அதிகம், நீங்க போனீங்கன்னா அங்க மாட்டிப்பீங்க, போட்டு தாக்கிடுவாங்க. ஏன் செங்கிஸ்கான் இந்தியாவுக்குள்ள வரவே இல்லை? இந்தியா செல்வமிகு நாடாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் இல்லையா?
செங்கிஸ்கான் இந்தியாவுக்கு வரல. அவருக்கு அப்புறம் அரிக் போக்ன் அப்படின்னு அவரோட வாரிசு அவரோட வம்சாவில் வந்த ஒருத்தர் வந்து இந்தியா மேல படையெடுத்திருக்கிறாரு. செங்கிஸ்கான் வராத காரணம் வந்து அப்பம் அந்த நமக்கு ஏற்காரனா இருக்கிற அந்த இமயமலை அப்படிங்கிறத அவரால் இது பண்ண முடியல, தாண்டி வர்றதுக்கான நிலையில அப்பா அவர் இல்லை.
இப்போ சீனாவில் ஒரு கல்வெட்டு அதை 13-ஆம் நூற்றாண்டு அடிக்க பண்ணியிருக்கிறாங்க. செகசை கான் பர்மான் அப்படிங்கிற தமிழ் கல்வெட்டு, அது வந்து செங்கிஸ்கான் வம்சமா இருக்கலாம், சில பேர் செங்கிஸ்கான் கூட சொல்றாங்க அப்படி ஒரு கல்வெட்டு. பிரகாஷம் உத்தர கேள்வி கூட கேட்கல.
செங்கிஸ்கான் வந்துட்டு நிறைய நாட்டை பிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் இல்லிட்ரேட் ஆனார், அதுக்கப்புறம் அவரு அடுத்தவங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி கத்துக்கிட்டு அப்படி எல்லா நாட்டு பிடிக்கணும்னு போனார் இல்லைங்க. அவர் வந்து அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து நிறைய நாடுகள் படையடிச்சு அதை வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நாடா உருவாக்குனாரு. அவருடைய கோல் என்ன இருந்தது? மொத்தமா எல்லாருக்கையும் நம்ம அதை வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணணுமா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படிங்கிற
கோல் அப்படின்னு பதிவாயிருக்கிறது வந்து உலகை வெல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான். பட் அந்த உலகத்தின் சைஸ் அப்படிங்கறது என்னது அவருக்கு தெரியாது. அவர் மங்கோலியா உருவாக்குனாரு, சீனா கான்கர் பண்ணாரு, அதுக்கப்புறம் சில தன்னோட எல்லைகளை உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் அவரோட வாரிசுகள் தனித்தனியா பிரிஞ்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிகளை ஒவ்வொரு பேரரச உருவாக்குனாங்க. ஒருங்கிணைந்த இது அப்படின்னு சொல்ல முடியாது. மங்கோலிய பேரரசு அது ஒரு மங்கோலிய பேரரசு பொதுவா சொல்லலாம், அது ஒரு அவரோட வாரிசுகளால ஒரு நான்கு பேரரசா பிரிஞ்சிருந்தது.
பெரிய காரியத்தை அவர் செஞ்சாலும் இன்னைக்கு மங்கோலியாங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு குப்பைக்காடு. அந்த ஊர்ல என்ன இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு, ஆனா அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள் அது ஒன்னாதான் இருக்கு. இவர் வந்து ஒரு அதனால இவர் ஒரு தனி கேரக்டர். இவர் தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய அளவுல வேலை வந்து பல நாடுகளை ஜெயிச்சுட்டு தன்னுடைய மக்கள் தன்னுடைய இனக்குழுக்களை கடைசியா ஒன்னும் உருப்படியா சேர்த்து வைக்காம தான் போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கு கடவுளா இருக்கலாம் சரி, ஆனா இன்னைக்கு அதனால வந்து அவங்க பெருமையா சொல்லக்கூடிய விதத்துல அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஜெயிச்சாங்க. ஒரு ஒரு இலக்கியத்தை விட்டு சென்றிருந்தாலாவது இல்ல வேற ஏதாவது பல விஷயங்களை விட்டு சென்றிருந்தாலாவது இன்றைக்கு வந்து இன்றைய சமுதாய நோக்கத்துல இது போன்ற மிகப்பெரிய போராளிகள் அல்லது வீரர்கள் எல்லாம் நம்ம நிஜமாவே கொண்டாடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வரும். ஒரு ஒரு வெறியோட பல நாடுகளை தோற்கடிக்கிறது, மற்ற நாட்டு மேல ஆசை வைக்கிறது, அவனை தோற்கடிச்சு அந்த நாட்டை ஜெயிச்சு அதுக்கப்புறம் அதுல என்ன பண்ணுவோங்கிற ஒரு பிளான் கூட இல்லாம. அட்லீஸ்ட் ஹிட்லர் நம்ம என்னதான் சொன்னாலும் அவருக்கு வந்து ஒரு ஒரு ஐடியா இருந்தது, நமக்கு வந்து நம்முடைய வாழ்த்து அதாவது இந்த ஜெர்மன் ஆரியன் குடியினரை வந்து எங்க பார்த்தாலும் கொண்டு போய் அவங்க வந்து கட்டு மீறி வளர்ந்துகிட்டே போகக்கூடிய ஏதோ ஒரு காட்டு செடி நினைச்சாலும் என்னவோ அவருக்கு இடம் வேணும் இடம் வேணும் இடம் வேணும்னு கிடந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு அந்த மாதிரி கூட ஒரு எண்ணம் இல்லை, ஏதோ போற இடத்தெல்லாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முரட்டுத்தனமான ஏதோ ஒரு எண்ணம் இருக்குன்னு என்ன கடைசி வரைக்கும் எனக்கு அதுதான் எனக்கு தோணுது. ஒரு சுவாரஸ்யமான மனிதர். நன்றி.
நேம் வந்து செல்வகுமரன். நான் வந்து நியர் எண்ணூர் நார்த் மெட்ராஸ் எண்ட் அங்கிருந்து நான் வந்திருக்கேன். இதுக்கு இந்த கிழக்கு பதிப்பகத்தை பத்தி நான் ஒரு கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். எதுக்காக அப்படின்னா எங்க ஏரியாவில் வந்து லைப்ரரி கிடையாது, லைப்ரரி எதுவும் கிடையாது எங்க ஏரியாவில். நான் வந்து நிறைய தமிழ் புக்கு வந்து படிக்கிற ஹேபிட் இருக்கு, தமிழ் புக்கு நிறைய நான் படிப்பேன், நிறைய வரலாற்று ரிலேட்டடா படிக்கிற ஹேபிட் இருக்கு எனக்கு. அதுல வந்து நிறைய வந்து அந்த பல பேரோட சொல்லும்போது தமிழே புரியாது எனக்கு. ஆக்சுவலி பாதி படிச்சுட்டு எடுத்து வச்சிருவேன் புக்கை. அப்புறமா நான் இந்த கிழக்கு பதிப்பகம் வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் புக் ஃபேர்ல தான் வந்து நான் முதல் புக்கு திரு சொக்கன் சாரோட புக்கு நான் படித்தேன். ஹிட்லர் சாரி சார்லின் சாப்பின். நான் எப்பவுமே ஒரு புக்கு வந்து ஒரு 1 வீக் படிப்பேன். நான் எதாச்சியா தான் அந்த புக்கை எடுத்தேன்னா அந்த ஃபர்ஸ்ட் கவுண்டர் வந்து கிழக்கு பதிப்பகம். அந்த டைம்ல நான் உள்ள பார்த்த உடனே சார்லி சாப்ளின் புக்கு அந்த வெளி அட்டப்படமே ரொம்ப அழகா இருந்தது. நான் எடுத்து பார்த்துட்டு சரி ஃபர்ஸ்ட் கவுண்டர் ஆச்சே ஒரு புக்கு வாங்கினேன். ஸ்டார்ட் இந்த சென்ட்ரல்ல எப்பவுமே ட்ரெயின் டிராவலிங் பர் டே நான் 4 ஹவர்ஸ் நான் டிராவல் பண்றேன். நான் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி 9 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த படிக்க புக்கை. நைட்டு 2 மணிக்கெல்லாம் படிச்சுட்டேன் அந்த புக்கை. எதுக்கு சொல்ல வரேன்னா, பட் ரொம்ப இந்த படிக்கிறது ரொம்ப இந்த தமிழ் ரொம்ப இனிமையா எளிமையா சுஜாதா சாருக்கு அப்புறமா ஒரு புரியக்கூடிய தமிழ்ல வந்து இந்த பப்ளிகேஷன். சிலர் எழுதுறாங்க பட் பப்ளிகேஷன் வந்து புரியற மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வயசுக்கு தெரிஞ்சு வந்து இந்த புக்கு இந்த பப்ளிகேஷன் தான். என் தம்பிக்கு வந்து படிக்கிற பழக்கம் கிடையாது, அவன் 19 வயசு ஆகுது அவனுக்கு, படிக்கிற பழக்கம் கிடையாது 2 இயர்ஸ் பேக். நான் சொன்னேன் படிடா புக்ஸ்லாம் படி நல்லா புரியும் கத்துக்கலாம். ஏன்னா இல்லை எனக்கு புக் படிக்க பிடிக்கல, என்னை வந்து கம்பல் பண்ணாதீங்க புக் படிக்க அப்படின்னா. இப்போது இன்னைக்கு டாலர் தேசம்ன்ற புக்கு என்னோட தம்பி 3 நாளில் படிச்சு முடிச்சான் அந்த புக். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட். நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் ஏரியாவில் ஒரு லைப்ரரி வச்சுருக்கோம். மோஸ்ட்லி கிழக்கு பதிப்பு புக் வந்து நிறைய இருக்காது. ஏதாவது என்ன மாதிரி எங்கள் மாதிரி ஏரியாவில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு இது ஒரு என்கரேஜா இருக்கு இந்த பப்ளிகேஷன். தேங்க்ஸ்.